தெய்வ சேக்கிழார் பெருமான் இந்த பதிகங்கள் எல்லாம் எப்பொழுது தோன்றியது என்று நமக்கு காட்டாவிட்டால் நமக்கு தெரியாமலே போயிருக்கும். அது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கலாம். நீங்க இப்ப திருவாசகம் இருக்கிறது, அது எந்தெந்த பதிகம் எப்பொழுது பாடப்பெற்றது என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லல. சுருங்க சொல்ல போனா யாருமே சொல்லலன்னு நான் நினைக்கிறேன். இதற்காக வாதவூர் புராணம், வாதவூர் புராணத்தில் அவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது, திருவிளையாட புராணத்தில் சொல்லப்படுகிறது. இதுல ஏதாவது சொல்லுகிறார்களா என்று பார்த்தால் இல்லை. இப்போ பிடித்த பத்துன்னு ஒரு திருவாசகம் இருக்கிறது, அற்புதமான திருப்பாடல்கள். அதுலதான் பால் நினைந்து ஊற்றும், அம்மையே அப்பா போன்ற பாடல்கள் வருகிறது. அந்த திருப்பதிகம் திருத்தோணிபுரத்தில் பாடப்பெற்றதுன்னு எழுதியிருக்கிறாங்க, ஆனா ஏன் பாடினார்னு இல்ல. தெய்வ சேக்கிழார் பெருமான் தந்த பிச்சை நமக்கு எந்தெந்த பதிகங்கள் எப்பொழுது பாடப்பட்டதுன்னு அவர் சொன்னதுனால நமக்கு கிடைத்தற்கரிய சொத்து. அதனை வாரி கொடுத்து விட்டு சென்று விட்டார் குண்டத்தூர் சேக்கிழார் பெருமான். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மதுரையிலே தங்கியிருந்தார்கள். அவர்கள் தங்கியிருந்த மடம் இன்றும் இருக்கிறது. அதுக்கு திருஞான சம்பந்தர் ஆதீனம் என்றே திருப்பெயர். திருஞான சம்பந்தரை விட்டு அவர் தந்தையார், இது தெய்வ குழந்தை, எங்க வேணாலும் போகட்டும், நம்ம வைதிக காரியத்தை நாம பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அவர் விட்டுட்டார். இப்ப வைதிக காரியம் தான் அவர் பெருசா நினைந்திருக்கிறார். பூசையும் வேள்வியும் இதத்தான் அவர் பெருசா நினைந்திருக்கிறார். சிவபாதகிருதயர் அந்த புலிக்கு பிறந்ததுதான் இந்த புலி. இப்ப புலிக்கு பிறந்தது பூனையாக போகுமா? போகல. திருஞான சம்பந்தர் மதுரையில தங்கி இருக்கிறார். அங்க நடந்த வாதங்களை எல்லாம் சிவபாதகிருதயர் கேட்டார். என்னத்தை இருந்தாலும் குழந்தைதானே, போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சீர்காழி விட்டு புறப்பட்டார். திருஞான சம்பந்தர் மடத்துக்கு எட்ட வரும் பொழுதே திருஞான சம்பந்தர்கிட்ட போய் தெரிவித்தார்கள், தாதையார் வருகிறார்கள் அப்படின்னு. உடலுக்கு தகப்பனார் தானே, எழுந்து வந்தார். இதுல நமக்கு கிடைக்கிற ஒரு உண்மை, ஒழுக்கம். தந்தையார காணம்னு சொன்னா எழுந்து வருகிறான் என்று சொல்லும் போது நம்ம வீட்டு பிள்ளைகள் அப்படி இருக்கிறானா, இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு நமக்கு வரணும். எழுந்து வந்தார். திருஞான சம்பந்தரை கண்ட உடனே திருஞான சம்பந்தருடைய தாதையார் வணங்கினார் அப்படின்னு வருகிறது. ஏன், அது தெய்வ குழந்தை, அதனால வணங்கினார். இப்பவும் சில தந்தையார்கள் பையனை பார்த்து வணங்குறான், புதப்பானோ அடிப்பானோ முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சு விடுவான்னு டின்ன கட்டிட்டு வணங்குறாங்க. தந்தையார திருஞான சம்பந்தரும் வணங்கினார். ஒரு கேள்வி கேட்டார் அவர். திருஞான சம்பந்தர் அப்பாவை கேட்கிறார், அப்பா எனக்கு இளமையில பால் கொடுத்த தந்தையாரும் தாயாரும் நன்றாக இருக்கிறார்களா? எந்த குழந்தையும் எந்த மனிதனும் இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்க மாட்டான். இப்ப மதுரையிலிருந்து ஒருத்தர் வர்றார் அப்படின்னு வச்சுக்கோ, ஐயா உங்க மனைவி சவிக்குமா, குழந்தைகள் சவிக்குமா இருக்கா, உங்க மச்சான் சவிக்குமா இருக்கான்னு நாம கேட்போம். தவிர சொக்குநாசாமி சவிக்குமா இருக்காரா, மீனாட்சி சவிக்குமா இருக்காளா அப்படின்னு ஏதாவது கேட்டது உண்டா? இருக்காது, நிச்சயமா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிமையா யாரேன்னு இருக்கலாம், எந்தரோ மகானுபாவம். அந்த தெய்வம் நன்றாக இருந்தா நாம மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டார். அந்த தெய்வம் நன்றாக இருந்ததனால் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. அதுக்கு அடுத்த பாட்டுல இவர் தான் கேட்டார், நீ யார் கொடுத்த எச்சில் பாலை உண்டாய் அப்படின்னு அந்த வரலாறையும் சொல்லிவிடுறார். போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவுர தான் என்னை ஆண்டவன். யாருக்கு எதுக்க சொல்றாரு? அப்பாவுக்கு எதுக்கவே சொல்றாரு இந்த வரலாறு. அந்த பெற்றெடுத்த மனம் என்ன நினைத்திருக்கும், இப்படி ஒரு தெய்வ குழந்தையா, இப்படி ஒரு குழந்தை உண்டா, இப்படியும் கேள்வி கேட்குமா அப்படின்னு நினைத்தார் அவர். இந்த வரலாற்றை தெய்வ சேக்கிழார் பெருமான் எழுதி வைக்கிறார். ஆம், கிடைத்தற்கரிய சொத்து அது என்று நாம் எண்ணிக்கொள்வோமாக. நான் இப்பொழுது மூன்றாம் திருமுறையில் இருந்து சில பாடல்களை நான் பாடி காட்டிக்கொண்டிருக்கிறேன். சைவ சமய சொற்பொழிவு நான் பாடுறதை விட இந்த சொற்பொழிவுகள் நிறைய கேட்பேன். ஏன், அந்த கருத்துக்கள் நமக்கு கிடைக்கும். அதோடு இல்லாம சொற்பொழிவுகள் நடந்த இடத்திலேயே நான் வேலையும் பார்த்தேன். இந்த பிரச்சார நிலையத்தில் தினந்தோறும் சொற்பொழிவு நடக்கும். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் நான் கேட்டேன். என்னமோ உளர்றான்னு நான் நினைக்கவே இல்லை. அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது. திருஞான சம்பந்தரை வாதுக்கு அழைத்தார்கள். வாது செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்து விட்டது திருஞான சம்பந்தருக்கு. முதல்ல நடந்தது மந்திரமாவது நீர், இரண்டாவது நடந்தது அனல்வாதம், மூன்றாவதாக நடந்தது புனல்வாதம். என்ன சொன்னார்கள், உன்னுடைய வேதத்தை எழுதி நீ வைகை ஆற்றிலே போடு, அதை எதிர்த்து போனால் அதுவே தெய்வீகமான பாடல் என்று நம்புவோம் என்று சொல்லிவிட்டார்கள் சமணர்கள். அவன் எழுதி போட்டான். சுவாமி என்ன பண்ணினார், அப்போ ஒரு பதியம் பாடினார். தேவாரம் அத்தனையும் இசையாக வந்ததுதானே, சிலப்பதிகாரம் இசையாக வந்தது இல்லை, சிவக சிந்தாமணி இசையாக வந்தது இல்லை, திருக்குறள் இசையாக வந்தது இல்லை. நமக்கு கிடைத்தற்கரிய பெரிய சொத்து தேவாரம் இசையோடு வந்தது. பாணவராணினம் தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்கத்தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீரவே ததீன இந்த வையகத்தில் துயரெல்லாம் தீரட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறார் நமக்கு. நாம என்ன கடவுளை கேட்டோம், கோயிலுக்கு போகும்போது இந்த சங்கல்பம் செய்கிறதுன்னு ஒரு சடங்கு இருக்கு. சடங்கு சரியா இல்லையாங்கிறத பத்தி அப்புறம் பார்த்துக்கோம், அது பிரச்சனைக்கு உரியது. ஆக நம்ம பேரை சொல்றோம், நம்ம நட்சத்திரத்தை சொல்றோம், நம்ம மனைவி நட்சத்திரம் சொல்றோம், பேர் சொல்றோம், குழந்தைகளுடைய சொல்றோம், பேரன் பேத்திய கூட சொல்றோம். இந்த நாடு நல்லா இருக்கட்டும் நம்ம சொல்றோமா, இல்ல. சுவாமி சொல்ற வையகமும் துயர் தீர்கவே இல்லையா. ஆமா, இதுல வேந்தனும் ஓங்குக என்று ஒரு சொல் வருகிறது. அவர் சொன்ன நோக்கம் என்னமோ, ஒரு சமயம் இப்படி நினைத்திருப்பாரோ என்னமோ. வேந்தன் வேந்தன் ஓங்கி வாழட்டும் என்ற பொருள் நாம பண்ணுவோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சரி, வேந்தனும் ஓங்குகன்னு சொன்ன உடனே, சுவாமிகள் பாடின உடனே, அதுவரையிலும் கூணனாக இருந்த பாண்டியன் நிமிர்ந்து நின்றான். அன்னைக்குதான் அவனுக்கு நெடுமாறன்னு பேர். சுவாமியினுடைய திருவாக்கு ஒரு பதிகத்திலே இரண்டு பதம் வந்த உடனே அவனுடைய பிறவிக்கும் தீர்ந்து விட்டது. அதை படிச்ச நம்ம புத்தி கூன் கூட தீருமே இல்லையா. ஆமா, அப்படின்னு ஒருத்தர் எழுதி வச்சார். அத வரைக்கும் அவன் கூனனாகவே இருந்தான். ஈடு பொருளாகத்தான் மங்கையர்க்கரசியார் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். ஆமா, சோழனுடைய பொண்ணு மங்கையரசி. பாண்டியன் நெடுமாறன் சண்டையில கட்டிக்காரன், படைபலம் மிகுந்தவன், சண்டை போட்டான், சோழனை சிறை பிடித்து விட்டான். சோழன் சிறையில இருந்தான். ஒரு நாள் சோழனை சபைக்கு அழைத்தான் கூன்பாண்டியன். வந்து நின்னான், சோழா சௌக்கியமான்னு கேட்டான். குறை ஒன்றும் இல்லை என்று சொன்னான். கூன்பாண்டியன் கேட்டான், நான் சிறையிலிருந்து உன்னை விட்டுறேன், உன்னிட்ட அரிய பொருள் ஒன்னு இருக்கு, தெய்வ பொருள் ஒன்னு இருக்கு, அதை எனக்கு ஈடு பொருளாக கொடுத்தால் நான் உன்னை விட்டுறேன்னு சொல்லிட்டான். பாண்டியா, என்னுடைய வம்சம் மனுநீதி சோழனுடைய வம்சம், யார் எது கேட்டாலும் கொடுத்து விடுவான். ஆம், நீ கேள், நான் தருகிறேன், உன்னுடைய பெண்ணை எனக்கு கொடு, எடுத்துக்க. நீயும் அரசன், நானும் அரசன், கொடுத்து வாங்கறதுல தவறு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டான் சோழன். மாமா உட்கார்ந்துக்குங்க பக்கத்துல. அப்படி ஈடுபொருளாக வந்தவர்கள் தான் மங்கையர்க்கரசி. இது திருவிளையாடற் புராணம் சொல்லுகிற வரலாறு. அன்னையில இருந்து அவனுக்கு நெடுமாறன் என்ற பேர் வந்தது. சுவாமியினுடைய திருவாக்கு இப்படி பாடி அந்த ஓலையை தண்ணீர்ல போட்டு விட்டார் வைகையில. அது எதிர்த்து போச்சு, எதிர்த்து போய்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான தேவாரம், இது எங்கேயாவது போயிருந்த ஓலைச்சுவடி மறைந்து விடுமோ என்று எண்ணினார் குலச்சிறை நாயனார். அவர் கரையில குதிரை எடுத்துக்கிட்டு ஓடுறார் இந்த ஏட்டுச்சுவடியை பிடிக்க. இவர் என்ன பண்ணினார் திருஞான சம்பந்தர், இந்த ஏடு போகிறது, அதுக்கு முன்ன இவன் இந்த குலச்சிறையார் ஓடுறார், அந்த ஏடு ஒதுங்கட்டும்னு ஒரு தேவாரம் பாடினார் சுவாமி. இந்த தேவாரம் நம்முடைய பாடி காட்டிவிட்டேன்.
பன்னியும் மத்தமும் மதிபொடி சடையினம் பொன்னியல் திருவடி புதுமலர் அவை கொடு மன்னிய மறையவர் வழிபட அடியவர் இன்னிசை பாடலர் ஏடகத்து ஒருவனே. திருவடி புது மலரவை கொடும் மன்னிய மறையவர் வழிபட அடியவர் இன்னிசை பாடலர் இடகத்து ஒருவனே.
அடுத்து நான் ஒவ்வொரு திருமுறையிலையும் சில நல்ல பாடல்களை, எல்லாமே நல்ல பாடல் தான், என்னுடைய சிற்றறிவுக்கு நல்லதுன்னு எது தோணுதோ இல்லையா, அதனை நான் இங்கே பாடி காட்டிக் கொண்டிருக்கிறேன். இப்ப மூன்றாம் திருமுறையில் பாடிக்கொண்டிருக்கிறேன். சுவாமி திருச்செங்காட்டங்குடிக்கு போனார். உங்களுக்கு நன்றாக தெரியும், திருஞானசம் தேவாரத்தில் விநாயக பெருமானுக்கு பாட்டு கிடையாது, முருகனுக்கு கிடையாது. விநாயகனை தோற்றுவித்தவன் வரும், முருகனை தோற்றுவித்தவன் வரும், அம்பிகையை பாகத்திலே கொண்டவன் என்று வருமே தர, தவிர அம்பிகைக்குன்னு பாடல் கிடையாது. கிட்டத்தட்ட எட்டு திருமுறை வரலியும் ஏக தெய்வத்தை தான் உணர்த்துகிறது தேவாரம் திருவாசகம். நீங்க நினைக்கலாம், இந்த வேற்றுமை இவருக்கு என்னத்துக்கு ஐயா அப்படின்னு. ஒரு பெண் சொல்வாள், என் கணவன் தான் உயர்ந்தவன், இப்படி சொல்றதுல தவறு ஒன்றும் இல்லையே, அப்படித்தானே சொல்லணும் இல்லையா? அதே மாதிரிதான் ஏக தெய்வ கொள்கை. ஒன்பதாம் திருமுறை வரும்போது கொஞ்சம் முருகன்கிட்ட போய் சேரும், பத்தாம் திருமுறை வரும்போது அம்பிகையிட்டையும் போய் சேர்ந்து. ஆமா, அப்படி இங்கே திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மங்கையர்க்கரசியார் பணி செய்கிற திரு ஆலவாய், குலச்சுறை நாயனார் பணி செய்கிற ஆலவாய் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதே மாதிரி திருச்செங்காட்டங்குடிக்கு போகும்போது சிறுத்தொண்டன் பணி செய்கிற கோயில் அப்படின்னு சொல்லிவிடுறார்.
பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகள் பயப்பூர, பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகள் பயப்பூர, பைங்கோட்டு மலர்
முடியல. ஒரு படை வீரராக இருந்தவர் சிவனடியாக மாறினார். படை வீரராக இருந்தவர் திறமை மிக்கவர் வலிமை மிகுத்தவர் சிவனடியாக ஆனார். வரத சிவனடியார்களுக்கெல்லாம் சோறு போட்டார். போடுவானா? போட முடியுமா? போட எண்ணம் வருமா? வராது. போட்டார். இந்த அன்னதானத்தினுடைய மகிமையினால்தான் சிவனே அவர் வீட்டுக்கு வந்தான். பிள்ளைக்கறி கேட்கணுங்கிற நோக்கத்துக்காக வரல, இந்த தர்மத்தின் பயன்தான் அங்க வந்தான். அவன் வந்தவன் சும்மா போக கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு போடுறியான்னு கேட்டான். பிள்ளைக்கறி போடணும்னா இவர் போட்டார். அது வரலாறு உங்களுக்கு நன்றாக தெரியும் இல்லையா. நாம என்ன வேண்டிய ஒன்று, இந்த அன்னதானத்தினுடைய மகிமையினால்தான் சிவன் அவர் வீட்டுக்கு வந்தான். நாம போடலையா, சிவன் இந்த பக்கமே வரமாட்டான். நாம இந்த தெருவில் குடிக்கணும்னா அவன் அந்த தெருவோட போயிடுவோம். அவன் கஞ்சப்ப தருமை எச்சி கையினால காக்காய் ஓட்ட மாட்டான், அந்த பக்கம் போக கூடாது என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. இது நான்காம் திருமுறையிலே இருக்கிறது. ஆமா.
கடைசியர்கள் பாடல் விளையாடல் அரவம்
உடும்பு வட சொல், அது உடும்பு போல அந்த சிவலிங்கம் இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் கதையெல்லாம் நீண்ட கதை இருக்கிறது, அதை நான் இப்ப சொல்ல தயாராக.
மா கரல் உலான் பொங்கு விதி கொன்றையோடு கங்கை வளர் திங்கள் அணி செஞ்சடையினார். செங்கல் விடை அண்ணல் அடி சேர்பவர்கள் உள்ளவர்கள் தீவினைகள் தீருடனே
திருப்பதியும் எப்பவோ பாடப்பட்டது, அதாவது ஏழாவது நூற்றாண்டுல. இப்போ ஒரு 60 வருஷத்துக்கு முந்தி நீங்க நினைக்கலாம், ஏண்டா பாட வந்தாரா கதை சொல்ல வந்தாரா? நான் ரெண்டுக்கும் சேர்த்துதான் இந்த இடத்தை நான் கேட்டேன். என்னுடைய கருத்து, தேவாரத்தை பத்தி சொற்பொழிவு செய்தவர்கள் தேவாரத்தை பத்தி பேசிக்கிட்டே போயிட்டான், அதை பாடி காட்டுட்டியா? ஆமா, தேவாரத்தை பாட வந்தவன் பாடிக்கிட்டே போயிட்டான், சொற்பொழிவு பண்ணல, ரெண்டும் ஒன்றேயாவே போச்சு. தேவாரத்தை பத்தி பாடியும் பேசியும் காட்டின ஒருவன் உண்டு, அது கிருபானந்த வாரியார். பாக்கி யாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆமா, இப்படி ஒரு அற்புதமான திருப்பதிகம் இதிலே இருக்கிறது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். அது மாத்திரம் இல்ல, சம்பந்தருடைய தேவாரத்துல அந்த எதுகை வந்து குதிக்கிறது. ஒரு பாடல் சொல்லி பார்ப்போமா, எதுகை எப்படி வருது பாருங்க. இடைன ரகர எதுகை சுரருலகு நரர்கள் பயில் தரணிதளம் முரணிய அரணமதில். எத்தனை எதுக வருகிறது? 5 எதுக வருகிறது. ஆமா, 5 எதுக வருகிறது. சூரருலகு நரர்கள் பயில் தரணிதளம் முரணிய அரணமதில். இவரை கேட்ட என்ன தெரியுமா சொல்லுவார்? இது கண்ட நடை அப்படின்னு சங்கீத உல சங்கீதமா அதுல பொதிந்து கிடக்கிறது. ஆமா, கானத்தின் எழுபிறப்பை கங்களிப்ப கண்டார்கள் சொல்வார் திருஞான சம்பந்தர். கானத்தின் எழுபிறப்பை இந்த எதுக வர்றதுக்கு எழுதி அடிச்சு கிழிச்சு போடுவான் பேப்பரை தமிழ் புலவர்கள். ஆமா, ஒரு சர்வசாதாரணமா 12 பாட்டு பாடி போயிட்டார். ஆமா, எழுதுவான் எழுக சரியாவில்லன்னா கிழிச்சு போடுவோம் இல்லையா? ஒரு எழுது இவர் கிழிச்சதே கிடையாது, இவர் பாடிக்கிட்டே போயிட்டார், சம்பந்த சரணாலயில் எழுதிக்கிட்டே போயிட்டார் இல்லையா? தமிழும் இருக்கிறது, இசையும் இருக்கிறது. இவரை கேட்டா அது கண்ட நடைன்னு சொல்லுவார். ஆமாயா, ஆமா பாத்தீங்களா, சூரருலகு கண்டம்னா 5, தக தகிட்ட தக தகிட்டன்னு வருது இந்த சொல். சூரருலகு நரர்கள் பயில் தரணி தளம் உரடிய அரணமகம் புறமெறிய விரவு வகை தரவி தரமுடைய வரமலிதமா வரமருள வரம் முறை நிறை நிறைவுள் வரு சொல் விசிற உரையினால் திறமனுயர் அரணிவு தரணை பரவ வட திரம புறமே. 11 போச்சு. மறதி என்னும் பாபி விழுங்கி விட்டான், இது ஒண்ணுதான் எனக்கு நினைவில் இருக்கிறது.